நமஸ்காரம். அயோத்தியில் கோயில் கட்டி அதை பராமரித்து ராமபக்தியை நாடெங்கும் வளர்ப்பதற்காக முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்காக சான்றோர்களுடைய ஒரு குழு அமைக்கப்பட்டு அதன் மூலம் அயோத்தி சந்நிதி கட்டும் பணிகள் துவங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் பலதரப்பட்டவர்களும் உள்ளார்கள். அவரவர்கள் தங்கள் அனுபவம், தங்களுடைய உயரிய கருத்துகள் ஆகியவற்றை பரிமாறிக்கொண்டு நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். நல்ல வேளையாக அரசாங்கத்தினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட், அது மூலமாகவே கோயில் நடக்கும், கட்டப்படும் என்று சொல்லாமல், அதற்கென்று சனாதன தர்மம், இந்து தர்மத்தினுடைய சன்னியாசிகள், மதகுருமார்கள், அவர்களை வைத்து இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. மற்ற ஃபீல்ட்ஸிலிருந்தும் அதில் உள்ளனர். அப்படின்னால் அது இந்து தர்மத்தின் சம்பிரதாயம், அதனுடைய மரபுகள், அதன்படிக்கு கட்டப்பட்டு அதனுடைய வரவோ செலவினங்களோ சரியா இந்த தர்மத்தினுடைய ராமபக்தியினுடைய மேம்பாட்டுக்காகவே செய்யப்பட வேண்டும். அயோத்தியில் அந்த ராமனுக்கு என்னெல்லாம் சொத்துக்கள் இருக்குமோ அது பாதுகாக்கப்பட வேண்டும். புத்தகங்கள் அச்சிடுதல், பஜனைகள் நடத்துதல், அன்னதானம் செய்தல், வரும் பக்தர்களுக்கு ராமபக்தியை புகட்டுதல், இது இத்தனையுமே மெதுமெதுவே செய்யப்பட வேண்டும். கோயில்கள் ஏற்படுத்தப்படுவது இதற்காகத்தான். நாம் பெருமானுக்காக இருக்கிறோம் என்பதை புரிய வைத்து அவரிடத்தில் பக்தியை வளர்க்க வேண்டும், ஆன்மீக ஞானத்தை வளர்க்க வேண்டும், அகிம்சை, புலனடக்கம் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி ஒருபுறம் உத்தரப்பிரதேசத்தில் இருப்பதற்காக நடந்து கொண்டு வந்தபோது வேறொரு மாநிலத்தில் கீழே ஹரித்வார் ரிஷிகேஷிலிருந்து தொடங்கி மேல பத்ரிகாசிரமம் வரை பல கோயில்கள், 50-51 கோயில்கள்னு போடுகிறார்கள். அது அத்தனையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு அறிவிப்பு வந்தது முரண்பாடாக இருக்கிறது. கோயில்களை எடுத்து நடத்துவது அன்று தொடங்கியே அரசாங்கத்தின் முக்கிய பணி அல்ல. அதை மேற்பார்வை செய்ய முடியுமே தவிர அதற்கென்ன இருக்கும் அறங்காவலர்கள், இப்ப அயோத்திக்கு அமைக்கப்பட்ட பொது குழு, அந்த குழு போன்றது, அப்படிப்பட்டவர்கள் தான் பராமரிக்க முடியும். அப்பதான் சனாதன தர்மத்துக்குண்டான பிரச்சாரம் சரிவர நடைபெறும். தர்ம பிரச்சாரம்ங்கிறது வேறு, கோவில் நடத்துவது வேறு என்று நினைக்கக்கூடாது. கோயில்தான் ஞானத்துக்கு கேந்திரம். மடங்கள், ஆசிரமங்கள் இவைகளெல்லாமும் ஞான கேந்திரங்கள். இப்ப நம் தமிழகத்திலே கூட ஏராளமான கோயில்கள், ஏராளமான சொத்துகள். அந்த சொத்துகள் எல்லாமே அந்த பெருமானுடைய நலத்துக்காக பயன்பட்டால் எல்லா கோயில்களிலும் பூஜை ஓஹோ நடக்கும். தமிழ் வேதமாகிற 4000 திவ்ய பிரபந்தத்தை ஓதுவதற்கு அதற்குரியவர்கள் இருப்பார்கள். இன்று பல இடங்களிலும் இல்லை. ஆறுகால பூஜை என்பது பல கோயில்களிலும் காணப்படவில்லை. ஏதோ பெரிய கோயில்களில் அன்னதானம் நடைபெறுகிறது, பல சிறிய கோயில்களில் இல்லை. திருப்பணி என்றால் அது ரொம்ப காலம் தள்ளுகிறது. அதற்குரிய பண வசதியோ எப்படியுமே பொதுமக்கள் தான் கொடுக்கிறார்கள். ஆனாலும் அது காலம் தள்ளி போகிறது. இதெல்லாம் இல்லாமல் கோயில்களை அதற்குரியவர்களை கொண்டு பராமரித்து அரசாங்கம் எந்த அளவுக்கு மேற்பார்வை செய்ய வேண்டுமோ அத்தோடு இருந்தால் இதற்குரிய பயனை நாம் பார்க்கலாம். இப்ப வடக்கேயும் சார்தாம், கீழே இருக்கக்கூடிய பத்ரி, கீழே இருக்கக்கூடிய ரிஷிகேஷ், ஹரித்வார், இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொள்வது சரியான செய்தியே கொடுக்காது. அதற்கு தனி குழு இருக்க வேண்டும், அவரவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். அனைத்தும் ஒரு குடை கீழ் அப்படின்னு செய்ய வேண்டிய தேவை இருக்காது. அந்தந்த கோயிலை அவரவர்கள் பராமரிப்பார்கள். ஒரு குடை கீழ் இருந்தால்தான் வருமானம் வரும் கோவில், வருமானம் வராத கோவிலுக்கு கொடுக்கலாம் என்று ஒரு வாதம் வரும், உண்மைதான். ஆனால் அப்படி வருமானம் வரும் கோவில், வராத கோவிலுக்கு கொடுக்கிறது என்னால் எத்தனையோ சின்ன கோயில்களில் ஆறுகால பூஜை நடக்க வேண்டும், அப்படி ஒன்றும் பணம் வருவதாக தெரியவில்லை. பணக்கார கோவில்கள் பணக்கார கோவில்களாக இருக்கின்றன, ஏழை கோவில்கள் ஏழை கோவில்களாக இருக்கின்றன. இது பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் அந்த கோவிலுக்கு இருக்கிற சொத்தை பற்றியதில்லை. என பல கோயில்களில், பூஜை நடக்காத கோயில்களிலும் சொத்து நிறையாக இருக்கும். ஓஹோன்னு பூஜை நடக்கும் கோயில்களுக்கு சொத்து குறைவாகவும் இருக்கும். ஆனால் நடப்பதற்கு காரணம் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து பணம் சேர்ப்பது. யாரோ ஒரு சிலர் பணம் போட்டெல்லாம் கோவில் வளராது. பக்தர்கள் பலரும் வந்து ஐந்தோ பத்தோ ஐம்பதோ நூறோ என்ன சேர்க்கிறார்களோ அதனால்தான் கோயிலுக்கு முன்னேற்றம். அதேதோ அந்த அர்ச்சகருக்கு மட்டும் போகிறது என்று நினைக்கவே வேண்டாம். பல பேருக்கு சம்பளப்பட்டு வாடா, பல செலவுகளுக்கும் செல்கிறது. அதனால் கோயிலில் வருபவர்கள் போடுவது அர்ச்சகர்களுக்கு மட்டும் செல்கிறது என்பதும் தப்பான அபிப்பிராயம். அவர்களுக்கும் செல்கிறது. மற்றபடிக்கு மற்ற எத்தனையோ முன்னேற்றங்களுக்காக செலவிடப்பட வேண்டும். அப்படி பணவரவு குறைச்சலான கோவில்களுக்கு போயிருந்தால் அந்தந்த கோயில்களில் திருப்பணியோ அல்லது நித்தியப்படி ஆராதனமோ நன்கு நடைபெற்று வரும். அப்படி காணவில்லை. இந்த கோயிலுக்கு வரவு குறைவென்றால் அங்கிருக்கிற சிப்பந்திகளுக்கு சம்பளமே இல்லை. அது மற்ற இடத்திலேருந்து வந்திருந்தால் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால் அந்தந்த கோயிலையே பார்த்துக் கொள்ளலாம். பண வரத்து குறைவா இருக்கிற கோவில்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய சொத்துக்களை சரிவர பராமரித்து அந்த வரும்படி ஏற்படுத்திவிட்டால் தானே அந்த கோயில்களும் வளரும். ஆனால் ஒரு கேள்வி வரும், அப்படி கோயிலை அவரவர்களே பார்த்துக் கொள்ளட்டும், அங்கு இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் பார்த்துக் கொள்ளட்டும்னால் யார் அதற்கு ஏற்க வருவார்கள்? அப்படி யாரும் வரமாட்டார்களே, வம்பு தும்பு வெடிக்காதா என்று கேள்வி வரலாம். கண்டிப்பா அதற்காக மடாதிபதிகள், சன்னியாசிகள் மற்றும் எத்தனையோ பேர் அவர்கள் கூடி பேசி இது எப்படி யாரை கொண்டு நடத்தலாம் என்று கண்டிப்பா முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் அது வந்தால்தான் இது சாத்தியம். வடக்கே பல கோயில்களில் அவரவர்கள் தான் பராமரிக்கிறார்கள், அரசாங்கம் தலையிடவில்லை, மேற்பார்வை தான் செய்கிறது. அதை மாற்றி இப்போது உத்தராகண்டில் இது நடக்கவே தான் அது தவறு என்கிற குரல் எழுந்திருக்கிறது. அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கிறார்கள். அதே போல் மற்ற மாநிலங்களிலேயும் இதை பற்றி அரசாங்கம் சிந்திக்க வேண்டும். இந்து தர்மத்தினுடைய ஆச்சாரியர்களை, சன்னியாசிகள், பெரிய மடாதிபதிகள் அவர்களை கூட்டு கண்டிப்பாக அதுக்கு ஒரு குழு அமைத்து பேசினால் நல்ல பயன் கிடைக்கும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.